சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை March 26, 2023. தலைப்பு: யதார்த்தம். கோல்டன் உரை. யாக்கோபு: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான் ஆதியாகமம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடிருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து கொலோசேயர். கிறிஸ்த இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துறைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியாகமம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயே இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆதியாகமம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆதியாகமம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். எபிரேயர். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உனடாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரென்றெண்ணி கற்பந்தரிக்க பெலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். கொரிந்தியர். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கொரிந்தியர். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ்ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்திக் காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவுமாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நாளாகமம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடூதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் எல்லா வடிவங்களையும் உருவாக்குகிறார். அவரது எண்ணங்கள் ஆன்மீக உண்மைகள். அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் இருக்கும் அனைத்திற்கும் கடவுளை தெய்வீக கொள்கையாக கணக்கிடுவதன் மூலம் தொடங்க வேண்டும். ஆவி, ஜீவன், உண்மை, அன்பு, ஒன்றாக இணைதல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்தி, ஞானம், இருப்பு, அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய குணாதிசயங்கள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாடுகள் அன்பு. அவருடைய ஞானத்தை தவிர எந்த ஞானமும் ஞானமானது அல்ல. எந்த உண்மையும் உண்மை இல்லை. எந்த அன்பும் அழகானது இல்லை. எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல. தெய்வீகமானது எந்த நன்மையும் இல்லை. ஆனால் நல்லதை கடவுள் அருளுகிறார். ஆவியானது அதன் சொந்த தூய்மையான மற்றும் சரியான யோசனைகளின் பெருக்கத்தை ஆசீர்வதிக்கிறது. ஒரே மனதின் எல்லையற்ற கூறுகளிலிருந்து அனைத்து வடிவம், நிறம், தரம் மற்றும் அளவு ஆகியவை வெளிப்படுகின்றன. மேலும் இவை முதன்மையாகவும் இரண்டாவதாகவும் மனரீதியானவை. அவர்களின் ஆன்மீக இயல்பு ஆன்மீக உணர்வுகள் மூலம் மட்டுமே அறியப்படுகிறது. ஆவியின் பிரபஞ்சம் தெய்வீக கோட்பாடு அல்லது வாழ்க்கையின் படைப்பு சக்தியை பிரதிபலிக்கிறது. இது மனதின் பல வடிவங்களை மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் மனிதனின் கூட்டு யோசனையின் பெருக்கத்தை நிர்வகிக்கிறது. மரமும் மூலிகையும் தனக்கென பரவும் சக்தியினால் பலனை தருவதில்லை, மாறாக அவை அனைத்தையும் உள்ளடக்கிய மனதை பிரதிபலிப்பதால். ஒரு பொருள், உலகம் ஒரு மரண மனதையும் மனிதன் ஒரு படைப்பாளியையும் குறிக்கிறது. விஞ்ஞான தெய்வீக படைப்பு அழியாத மனதையும் கடவுளால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்தையும் அறிவிக்கிறது. படைப்பு எப்பொழுதும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அதன் வற்றாத மூலத்தின் இயல்பிலிருந்து தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். மரண உணர்வு இந்த தோற்றத்தை தலைகீழாக மாற்றுகிறது மற்றும் யோசனைகளை பொருள் என்று அழைக்கிறது. இவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் தெய்வீக கருத்து மனித அல்லது பொருள் சார்ந்த நம்பிக்கையின் நிலைக்கு வீழ்ச்சியடைகிறது. இது மரண மனிதன் எனப்படும். ஆனால் விதை தன்னில் உள்ளது. தெய்வீக மனம் அனைத்தும் மற்றும் அனைத்தையும் இனப்பெருக்கம் செய்கிறது. மனம் பெருக்கி மற்றும் மனதின் எல்லையற்ற யோசனை மனிதனும் பிரபஞ்சமும் உற்பத்தியாகும். உணர்வை உயர்த்தி எல்லா உண்மைக்கும் இட்டு செல்லும் புரிதலை ஆவி அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவு சார்ந்ததல்ல, அறிவார்ந்த சாதனைகளின் விளைவு அல்ல. இது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட அனைத்து விஷயங்களின் உண்மை. எல்லாம் நல்லது அல்லது தகுதியானது கடவுள் படைத்தார். மதிப்பற்றது அல்லது தீயது எதுவாக இருந்தாலும் அவர் உருவாக்கவில்லை, எனவே அது உண்மையற்றது. ஆதியாகமத்தின் அறிவியலில் அவர் உருவாக்கிய அனைத்தையும் அவர் பார்த்ததாக வாசிக்கிறோம். இதோ அது மிகவும் நன்றாக இருந்தது. பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை உண்மை இல்லாதவையாக கருதப்பட வேண்டும். அவை நல்லவை கடவுளே. பொருள் மற்றும் மருத்துவ அறிவியலின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை ஒருபோதும் மனிதர்களை முழுமையாகவும் இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்கவில்லை. ஆன்மாவால் ஆளப்படும் போது மனிதன் இணக்கமாக இருக்கிறான். ஆன்மீக சட்டத்தை ரத்து செய்ய கடவுள் ஒருபோதும் பொருள் சட்டத்தை விதிக்கவில்லை. அத்தகைய ஒரு பொருள் சட்டம் இருந்தால் அது ஆவியானவர், கடவுளின் மேலாதிக்கத்தை எதிர்க்கும் மற்றும் படைப்பாளரின் ஞானத்தை தூண்டிவிடும். பொருள் முரண்பாடான மரண கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகள் எல்லா நேரங்களிலும் பிழையின் விளைவுகளை வெளியிடுகின்றன என்று அறிவியல் காட்டுகிறது. ஆனால் இந்த மரண மனப்பான்மை கிறிஸ்துவர் அறிவியலால் உடனடியாகவும் விடாமுயற்சியுடனும் எதிர்க்கும் போது ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் அழிக்க முடியாது. உண்மையும் அன்பும் இந்த மனக்குழப்பத்தை எதிர்க்கிறது. இதனால் உயிர்ப்பித்த இருப்பை நிலைநிறுத்துகிறது. விஞ்ஞானம் என்ற சொல் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டது கடவுளின் சட்டங்களையும் மனிதனை உள்ளடக்கிய பிரபஞ்சத்தின் அவரது அரசாங்கத்தையும் மட்டுமே குறிக்கிறது. இதிலிருந்து வணிகர்கள் மற்றும் பண்பட்ட அறிஞர்கள், கிறிஸ்தவ விஞ்ஞானம் அவர்களின் சகிப்புத்தன்மையையும் மன ஆற்றலையும் மேம்படுத்துகிறது, அவர்களின் குணாதிசயத்தை விரிவுபடுத்துகிறது. அவர்களுக்கு தீவிரத்தன்மை மற்றும் விரிவான தன்மை மற்றும் அவர்களின் சாதாரண திறனை மீறும் திறனை அளிக்கிறது. இந்த ஆன்மீக புரிதலால் ஈர்க்கப்பட்ட மனித மனம் மேலும் மீள்தன்மை அடைகிறது. அதிக சகிப்புத்தன்மை கொண்டதாக தன்னிடமிருந்து ஓரளவு தப்பித்து குறைந்த ஓய்வு தேவைப்படுகிறது. இருப்பது பற்றிய அறிவியலின் அறிவு மனிதனின் மறைந்திருக்கும் திறன்களையும் சாத்தியங்களையும் வளர்க்கிறது. இது சிந்தனையின் சூழலை விரிவுபடுத்துகிறது, மனிதர்களுக்கு பரந்த மற்றும் உயர்ந்த பகுதிகளுக்கு அணுகலை வழங்குகிறது. இது சிந்தனையாளரை நுண்ணறிவு மற்றும் நுண்ணறிவு ஆகியவற்றின் சொந்த காற்றில் உயர்த்துகிறது. பிரபலமான கிறிஸ்தவத்தின் வரையறுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஆன்மீக சக்தியின் பற்றாக்குறை பல நூற்றாண்டுகளின் உழைப்பை அமைதிப்படுத்தவில்லை. ஆன்மீகம் உடல் சார்ந்தது அல்ல, உணர்வு தேவை. பாவம், நோய், மரணம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட மனிதன் உண்மையான சாயல் அல்லது ஆன்மீக இலட்சியத்தை முன்வைக்கிறான். மதம் மற்றும் மருத்துவ முறைகள் உடல் வலிகள் மற்றும் இன்பங்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றன. ஆனால் இயேசு அத்தகைய காரணம் அல்லது விளைவுகளால் துன்பப்படுவதை கண்டித்தார். இருப்பது என்ற உண்மையை புரிந்து கொள்வது உண்மையான மதத்தின் அடிப்படையாக இருக்கும் சகாப்தம் நெருங்குகிறது. தற்போது மனிதர்கள் கேலிக்கூத்தாக நினைக்கப்படுவார்கள் என்ற பயத்தில் மெதுவாக முன்னேறுகிறார்கள். அவர்கள் ஃபேஷன், பெருமை மற்றும் உணர்வுக்கு அடிமைகள். சிறந்த கட்டிடக் கலைஞரான ஸ்பிரிட் எவ்வாறு அறிவியலில் ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கினார் என்பதை சில சமயங்களில் அறிந்து கொள்வோம். விரைவான மற்றும் பொய்யானவற்றால் நாம் சோர்வடைய வேண்டும். மேலும் நமது உயர்ந்த சுயத்தை தடுக்கும் எதையும் மதிக்கக்கூடாது. அறிவியலில் மனம் பொருளை உற்பத்தி செய்யாது அல்லது பொருள் மனதை உருவாக்காது. எந்த மனித மனதுக்கும் படைக்கவோ அழிக்கவோ வலிமையோ உரிமையோ ஞானமோ இல்லை. அனைத்தும் ஒரே மனதின் கட்டுப்பாட்டில் உள்ளது, கடவுளும் கூட. மரணம் என்பது சுய ஏமாற்றும் நிலையே தவிர இருப்பது உண்மை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் நிலைமையை கட்டளையிடுகிறீர்கள். சாவுக்கேதுவான மனம் தொடர்ந்து தவறான கருத்துகளின் முடிவுகளை மரண உடலில் உருவாக்குகிறது. மரண மாயையின் வதந்தி வலையை துடைக்கும் சத்தியத்தால் மரண பிழை அதன் கற்பனை சக்திகளை இழக்கும் வரை அது தொடர்ந்து செய்யும். சடப்பொருள் மரண மன சக்தியால் ஆனது, ஆனால் அனைத்து வலிமையும் தெய்வீக மனது. எண்ணம் இறுதியாக அனைத்து வடிவத்திலும் பொருளிலும் நிறத்திலும் புரிந்து கொள்ளப்படும், ஆனால் பொருள் துணை இல்லாமல். தெய்வீகத்துடனான நமது தொடர்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும்போது அவரை தவிர வேறு எந்த மனதையும் கொண்டிருக்க முடியாது. வேறு எந்த அன்பு, ஞானம் அல்லது உண்மை, வேறு எந்த வாழ்க்கை உணர்வு மற்றும் பொருள் அல்லது பிழை இருப்பதை பற்றிய உணர்வு இல்லை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.